بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கும் ஒரு உன்னதமான ஒரு சபையில் நம் அனைவரையும் அவன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய இந்த நிகழ்வினுடைய தலைப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், இது இஸ்லாமிய ஆண்டினுடைய ஹிஜ்ரி 1438 துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இதன் மூலம் பெற வேண்டிய சில படிப்பினைகள், இந்த படிப்பினைகளைத்தான் நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். நமது வாழ்வில் இதுவரை எத்தனை முஹர்ரம் மாதங்கள் நம்மை கடந்து சென்றுவிட்டன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறான் என்றால், எதற்காக இந்த பேரற்புதத்தை அவன் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான்? அவன் சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்திலே குறிப்பிடும் போது, வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார கில்ஃப லிமன் அராத அன் யத்தக்கர அவ் அராத ஷுகூரா. அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறான், இவர்கள் நல்லுணர்வு பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. அல்லாஹு தஆலா இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய ஒரு அடியானாக இருப்பதற்கும், அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும், அவனுடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்கும் தான் ரப்புல் ஆலமீன் இந்த ஏற்பாட்டை செய்கிறான். அதேபோன்று சூரத்து நஹலுடைய 12 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவன் சொல்கிறான், வசஹர லக்கும் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அவன் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஏன் இதை வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்றால், அவனுக்கு மாறு செய்வதற்கல்ல, பாவங்கள் செய்வதற்கல்ல, ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்குத்தான் அல்லாஹ் இவற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, நாம் இரவிலே தூங்கி அதிகாலையில் எழுகின்ற போது ஓதக்கூடிய பிரார்த்தனைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்று. திருமிதியில் இது பதிவாக இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் இதை ஓதி வருகிறோமோ தெரியாது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அதினலி பிதிக்ரிஹி. இந்த செய்தி திருமிதியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி. அதிகாலையில் ஒருவர் எழுகிறார். இரவில் ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கிவிட்டு அதிகாலையில் எழக்கூடியவர் ஓதுகின்ற இந்த பிரார்த்தனை நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. அதுவும் ஆதாரப்பூர்வமானது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அதுவும் ஆதாரப்பூர்வமானதுதான். இதுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனது உடலுக்கு இந்த ஆரோக்கியத்தை தந்தானே, இந்த ஆரோக்கியத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை எனக்கு மீட்டு தந்தானே, திருப்பி தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். நான் அந்த ரூஹு திரும்ப வரல என்று சொன்னா உயிர்த்தெல முடியாது, விழித்தெல முடியாது. அந்த ரூஹை திருப்பி தந்தானே அவன், அவனுக்கு எல்லா புகழும். வஅதினலி பிதிக்ரிஹி, அவனை நினைவு கூறுவதற்கு அனுமதி தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும். சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. வஅதினலி பிதிக்ரிஹி, அவனை நினைவு கூறுவதற்குரிய அனுமதி. அப்ப எதை நாம் பாக்கியமாக நினைக்க வேண்டும், எதை நாம் அருளாக நினைக்க வேண்டும்? நமது நாவு அவனை துதிக்கிறதா, அதை நாம் அருளாக நினைக்க வேண்டும். எமது நெற்றி அவனுக்காக சுஜூத் செய்கிறதா, அதை நாம் அருளாக நினைக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த வாழ்நாளுடைய ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டு கழிந்து செல்கிறதென்றால் நாம் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது அத்ரக்து அக்வாமன் கானு அலா அவ்காத்திஹிம் அஷத்து ஹிர்சம் மின்கும் அலா தராஹிமிக்கும் வதனானிரிக்கும். அதாவது முன் சென்ற அறிஞர்கள், அந்த முன்னோடிகளை பற்றி அவர் சொல்கிறார். நான் சில கூட்டத்தினரை, அவர்களை நான் கண்டுகொண்டேன், அவர்களை நான் அடைந்தேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், நீங்கள் எப்படி பொருளாதாரத்தின் மீது பேராசை கொண்டிருக்கிறீர்களோ, பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது நீங்கள் எவ்வளவு பேராசை கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ, அதுபோன்று அவர்கள் நேரம் விஷயத்தில் பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நொடியையும் நிமிடத்தையும் கழிப்பதில், ஒவ்வொரு மணி நேரத்தை செலவழிப்பதில், ஒருவர் பணத்தை எப்படி செலவழிப்பாரு, தனது பொருளாதாரத்தை வீணா செலவழிப்பாரா, அதை எவ்வளவு கவனமாக செலவழிப்பார், அதுபோன்று அவர்கள் நேரத்தை செலவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வளவு பெருமதி மிக்கதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இது சொல்கின்ற இந்த வசனங்களை கவனமாக கேளுங்கள். இந்த வசனங்களுக்காக உங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டு இந்த வசனங்களுக்கு நீங்கள் நன்றாக செவிசாய்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நிகழ்வுகளை சொல்கிறான். இந்த நிகழ்வுகள் மறுமைக்குரிய நிகழ்வுகளாக இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். அவனுடைய பாதுகாப்பில் இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல் திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் இந்த நிகழ்வுகளை. இத ஷம்சு குவிரத், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது அந்த சூரியன் ஒளி இழக்க செய்யப்பட்டு அது சுருட்டப்படுகின்ற போது, ஒளி இழந்ததாக அந்த சூரியன் சுருட்டப்படுகின்ற போது, இதன் நுஜூமுன் கதரத், வைதன் நுஜூமுன் கதரத், அதாவது நட்சத்திரங்கள் ஒளியிலிருந்து அவைகள் உதிர்ந்து விழும்போது இவைகள் எல்லாம் பாதுகாப்பானவைகளாக அல்லாஹு தஆலா வானத்துக்கு பாதுகாப்பாக எவற்றை ஆக்கினானோ அவைகள் எல்லாம் அதனுடைய ஒளியை இழந்து அவைகள் உதிர்ந்து விழும்போது, அதே போன்று வைதல் ஜிபாலு சுயிரத், இந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக படைத்த இந்த உருவாக்கிய இந்த மலைகள் எல்லாம் பேர்க்கப்படும் போது, அதே போன்று வைதல் ஐஷாரு உத்திலத், சூழ் நிறைந்த ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது, வைதல் வுஹூஷு ஹுஷிரத், காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் அதே போன்று ஏனைய பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற போது, வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் தீமூட்டப்படும் போது, சுபஹானல்லாஹ், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் தீமூட்டப்படும் போது, வைதன் நுஃபூசு ஜுவிஜத், உயிர்கள் ஒன்றிணைக்கப்படுகின்ற போது, வைதல் மௌஊதத்து சுஇலத், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது, பி ஐ தம்பின் குதிலத், எந்த குற்றத்துக்காக அவைகள் கொல்லப்பட்டன, வைத சுகுஃபு நுஷிரத், பட்டோலைகள் விரிக்கப்படும் போது, சுபஹானல்லாஹ், நமது செயல்பாடுகள், வைத சுகுஃபு நுஷிரத், பட்டோலைகள் விரிக்கப்படும் போது, வைத சமா குஷிதத், வானம் அகற்றப்படும் போது, அதே போன்று வைதல் ஜஹீமு சுஇரத், நரகம் கொழுந்து விட்டு எரிய செய்யப்படும் போது, சுபஹானல்லாஹ், அந்த நரகத்தை அல்லாஹு தஆலா கொழுந்து விட்டு எரிய செய்வான், வைதல் ஜஹீமு சுஇரத், வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சுவர்க்கம் சமீபமாக கொண்டு வரப்படும் போது, அதாவது இந்த அத்தியாயத்தில் 13 வசனங்கள் இதுவரை நீங்க செய்யமடுத்திருப்பீங்க, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் சொல்கின்ற செய்திகள் நினைச்சு பாருங்க, அதாவது இவற்றை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினுடைய மேனிகளை எல்லாம் மெய்சிலிருக்க செய்கின்ற வசனங்கள், உண்மையில் இவற்றை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புடைய வசனங்கள், என் அருமை சகோதரர்களே, ரப்புடைய இந்த வசனங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த 13 வசனங்கள், இந்த 13 வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு வந்து 14 வசனத்தில் தான் அதற்குரிய பதிலை சொல்கிறான். பாருங்க, இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத், நல்ல கவனிங்க, அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும். நருமையான சகோதரர்களை, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதாவது நாம் அங்கு அறிந்து கொண்டு அவைகள் நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவைகள் அதற்கு மாற்றமாக இருந்தால் அவர்கள் அறிந்து எந்த பயனும் இருக்காது. அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத். அதே போன்று நீங்கள் இது 82 அத்தியாயம் நீங்கள் சூரத்துல் இன்ஃபிதாருடைய வசனங்களையும் கொஞ்சம் படிச்சு பாருங்க, இந்த வசனங்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இத சமாஉன் ஃபத்ரத், இத சமாஉன் ஃபத்ரத், வானம் பிளந்து விடும் போது அல்லாஹ் சொல்றான், வானம் பிளந்து விடும் போது, வைதல் கவாகிபுன் தத்ரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் போது, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் பொங்கி ஒன்றால் ஒன்று அவைகள் அகற்றப்படும் போது, வைதல் குபூரு புஸிரத், மண்ணறைகள் திறக்கப்படும் போது, இவைகளை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதிலே 5வது வசனத்திலே சொல்கிறான், அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அஃரத், அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அஃரத், ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும், எதை நாம் முற்படுத்தி இருக்கிறோம், எதை நாம் தவற விட்டு விட்டு இருக்கிறோம், எதை நாம் பிற்படுத்தி இருக்கிறோம், எதை நமக்கு செய்ய முடியாமல் போனது, எதில் நாம் தவறுவிட்டோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும். நறுமை சகோதரர்களே, அந்த நாளில் அறிந்து கொண்டு ஏதாவது பயன் இருக்குமா? நன்மைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அதற்கு மாற்றமான நிலை என்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்கிறான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது ரப் வருவான் என்றால் அல்லாஹ் தனது கண்ணியத்துக்கும் ஆற்றலுக்கும் மகத்துவத்துக்கும் ஏற்ப அல்லாஹ் வருகை தருவான். வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணியணியாக இருக்கும் நிலை, உமது ரப் வருவான். வஜி யௌமே இதின் பி ஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும், நரகம் கொண்டு வரப்படும், அவர்களுக்கு முன்னால் அந்த நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். யௌமைதின் அந்த நாளில் யதஸக்கருல் இன்சான், மனிதன் நல்லுணர்வு பெறுவான். என்ன நல்லுணர்வு பெறுவான்? உலக வாழ்வில் எந்தெந்த இடத்திலெல்லாம் மிஸ் பண்ணினோம், உலக வாழ்வில் எந்தெந்த இடத்திலெல்லாம் தவறுவிட்டோம், எந்தெந்த இடத்தில் அலட்சியமாக இருந்தோம், எந்தெந்த இடத்தில் ரப்புடைய கட்டளையை மீறினோம், எந்தெந்த இடத்தில் அவன் தடுத்தவைகளை செய்தோம், சுப்ஹானல்லாஹ், அவன் என்ன செய்வான்? நல்லுணர்வு பெறுவான். யதஸக்கருல் இன்சான் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து கேட்கிறான், வஅன்னா லஹு ஸிக்ரா, அவன் நல்லுணர்வு பெற்று என்ன பயன் என்று கேட்கிறான் அல்லாஹ். அந்த இடத்தில் அவன் நல்லுணர்வு பெற்று என்ன பயன்? யகூலு, அவன் சொல்வான், யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, எனது வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தியவைகள் அனைத்தும் பாவங்களே என்று அவன் கை செய்தப்படுவான். நர்மையான சகோதரர்களே, அவனுக்கு அன்று அங்கு அவனுக்கு புரியும் எது வாழ்வு என்று அவனுக்கு புரியும். இந்த உலகத்தில் நீங்க எடுத்து பாருங்க, நன்மைகள் செய்யக்கூடியவர்கள், இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் மார்க்க வகுப்புகளை வரக்கூடியவர்கள், சமூகம் அளிப்பவர்களை பார்த்து இன்னும் சிலர் ஏளனமாக சொல்வார்கள். என்ன தெரியுமா சொல்வார்கள்? இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள். இவர்கள் யாரு? இவங்க பிழைக்க தெரியாதவர்கள், எங்க போய் கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க என்று பேசுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எது புரியும் என்றால் அங்கு புரியும் எது வாழ்வு என்று புரியும், எது உண்மையில் வாழ்வு என்பதை அவர்கள் அங்கு கண்டுகொள்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், எனது வாழ்க்கைக்காக நான் முற்படுத்திய அனைத்தும் பாவங்களே என்று கை செய்தப்படுவான். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மூமின்களை பார்த்து அவனை நம்பிக்கை கொண்ட மறுமையை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை விழித்து அவன் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல எவ்வளவு அல்லாஹு தஆலா திரும்ப 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 இதை சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கிறான், வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொருவரும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். அங்கு இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொரு நஃப்ஸும் இப்ப நாம இன்று பார்க்க வேண்டும். இப்ப நாம் இன்று இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது கடமை என்ன? நாம் நாளைக்காக எதை முற்படுத்தி அனுப்பி இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை சொல்லிவிட்டு சொல்கிறான், வத்தகுல்லா, திரும்ப சொல்றான் அதே வசனத்தில், வத்தகுல்லா என்றால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அதை கடைசியில் கொடுத்தீங்கன்னா சரி, கடைசியில் எடுத்துக்கொள்ளும் சரி, வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறான், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஒவ்வொரு சொல்லையும் கவனிங்க, இன்னல்லாஹ ஹபீர், ஹபீர் என்றால் அவன் மிக அறிந்தவனாக அவன் இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை பற்றியும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான், அலட்சியமாக இல்லை, அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்மிடம் எதை கட்டளையாக பிறப்பிக்கிறான் என்றால், நீங்கள் நாளைக்காக எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள்,
அதை நீங்கள் இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். நர்மையான சகோதரர்களை உலக வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. அதாவது வருஷத்தினுடைய எண்ட் என்று சொன்னா கம்பெனியில் என்ன செய்யறாங்க, பிஸி ஆகுறாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் ரீசெக் பண்ண, இப்படி பல விஷயங்கள்ல மூழ்கி விடுகிறார்கள். பாக்குறோமா இல்லையா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள், மீள் பரிசீலனை செய்யுங்கள், உங்களுடைய செயல்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், பின்னோக்கி பாருங்கள், எவற்றை நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீர்கள். நறுமை சகோதரர்களே, நான் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கிறேன். முதலில் இந்த கேள்விகள் எனது நப்சுக்குரியது, நான் என்னை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள். அதன் பிறகு உங்களை நோக்கி நான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். இந்த கேள்விகள் அதாவது எனது பலமும் பலவீனமும் முதலில் அல்லாஹ்வுக்கு தெரியும், அடுத்து எனக்கு தெரியும். எனது பலம், எனது பலவீனம், இந்த நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள், இந்த கேள்விகளில் உங்களிடம் நிறைவான பதில் இருக்கிறதா, அல்லது ஒரு ஒரு விகிதாசாரம் 50-40-30 வீதம் இப்படியான பதில்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்றால், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி என்ன சொல்வார்கள், ஹாசிபு கபல அன் துஹாசபு, நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தி பார்க்கப்படுமே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த நாளில் நாம் என்ன செய்வோம், தராசுகளை, நீதமான தராசுகளை நாம் நிறுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த தராசிலே தட்டிலே வைத்து நிறுக்கப்படுவதற்கு முன்னர் நீங்கள் உலகத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள், அவைகளை நிறுத்தி பாருங்கள். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எதையும் ஒளியும் மறைவின்றி வெளிப்படுத்துகின்ற அந்த நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்களே, அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நறுமை சகோதரர்களே, அப்ப மிகப்பெரிய ஒரு விசாரணைக்காக நாம் முன்னோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப காலம் என்பது எவ்வளவு வேகமாக நகர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேகமாக காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்தரபல் வஅதுல் ஹக் என்று சொல்கிறான், அவனுடைய உண்மையான வாக்குறுதி மிகவும் நெருங்கிவிட்டது. ஃபைதாஹிய ஷாஹிஸத்துன் அப்சார் என்று சொல்கிறான், பார்வைகள் எல்லாம் அப்படியே நிலை குலைந்து விடுகின்ற, அப்படியே மேல் நோக்கு உயர்ந்து விடுகின்ற அந்த நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த கேள்விகளை நீங்கள் உங்களுடைய நப்சோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். இதில் என்னிடம் எதில் குறை இருக்கிறது, அவைகளை நான் சீர் செய்து கொள்ள வேண்டும். எதில் முன்னேற்றம் தேவையோ அதில் நான் முன்னேற்ற வேண்டும். இதற்காக நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் என்று நான் சொல்வது முதலாவது எனது நப்சுக்குத்தான். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லாஹ் மீது நீங்கள் உங்களுடைய உயிரை விட நீங்கள் நேசம் வைத்திருக்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ் மீது நாம் எம்மை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதைவிட நாம் அல்லாஹுவை நேசிக்கின்றோமா இல்லையா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். அதில் முன்னேற்றம் தேவையா, எத்தனை வீதம் இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்காக நினைவூட்டுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் அன்பு வைத்திருக்கின்றீர்களா? அல்லாஹுடைய ரசூலின் மீது நீங்கள் ஆம் இல்லை என்ற பதிலை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்குள் தான் நீங்கள் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு முழுமையாக செவிசாய்த்து நடக்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கு, அல்லாஹுடைய தூதரின் கட்டளைக்கு முழுமையாக செவிசாய்க்கின்ற ஒரு முஸ்லீமாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை விட வேறு யாருடைய கட்டளைக்காவது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களா? இந்த கேள்விகளுக்கு முன்னால் உங்களுடைய சிந்தனையை முழுமையாக கவனத்தை வைக்க, மிக முக்கியமானவைகள். மறுமையில் நாம் கை செய்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. அதேபோன்று என் அருமை சகோதரர்களே, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான் செய்கின்றீர்களா? கேளுங்க இந்த கேள்விய. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கருமத்தையும் இறை திருப்தியை நோக்காக கொண்டுதான் செய்கின்றீர்களா, அல்லது வேறு யாருடைய புகழையாவது எதிர்பார்க்கின்றீர்களா, அல்லது அதில் வேறு ஏதாவது நோக்கங்கள் இருக்கின்றனவா? அதேபோன்று நீங்கள் மக்கள் உங்களை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? இந்த கேள்விகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்க வேண்டும், அதற்காக நினைவூட்டுகிறேன். அதேபோன்று நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை நன்மை செய்துவிட்டால் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இதெல்லாம் முக்கியமான இடங்கள், இதெல்லாம் முக்கியமான இடங்கள். அதேபோன்று உங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹு தஆலா விதித்த ஒன்று நிகழ்ந்துவிட்டால் அது கஷ்டமாக சோதனையாக இருக்கலாம், அதை நீங்கள் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹ் விதித்தது நடக்கிறது, அது நமக்கு நமது வாழ்வில் சோதனைகளாகவும் இருக்கலாம். இப்படி நிகழும் போது அதை நாம் முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறோமா? இது அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹுடைய ஏற்பாடு அவனுடைய கதிர் என்பது நீதியானது. அதேபோன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வந்துவிட்டால் நீங்கள் வுது செய்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தில் அதை சொல்கிறீர்களா, முறையிடுகின்றீர்களா? கேளுங்க, இந்த கேள்வி முக்கியமானது. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமானவைகள். அதேபோன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவரா? உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவரா? எந்த இடத்தில் பலவீனம் இருக்குதுன்னு பாருங்க, எந்த தொழுகையில பலவீனம் இருக்குதுன்னு பாருங்க. ஐவேளை தொழுகையை நீங்கள் ஜமாத்தோடு நிறைவேற்றுவரா? ஐவேளை தொழுகைய ஜமாத்தோடு கூட்டாக நீங்கள் நிறைவேற்றுவரா? எந்த தொழுகையில ஜமாத் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, அதுல கூடுதலாக கவனம் செலுத்துங்க. எந்த தொழுகையில ஜமாத் தவறுது, அதில் கூடுதல் கவனம் எடுங்க. அதேபோன்று நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவரா, அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையை சூரியன் உதித்த பிறகு தொழக்கூடியவரா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று கடமையான தொழுகைகளுக்கு முன்பின் உள்ள 12 ரகாத் சுன்னத்துகளை பேணி தொழுபவரா? அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகம் உலக வஸ்துக்கள் அனைத்தை விடவும் சிறந்தது. அதை தவறாமல் தொழுது வரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? ஃபஜ்ருடைய முன் சுன்னத். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரம், இந்த செல்வம், இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்த்து 2.5% சதக்காவை நிறைவேற்றக்கூடியவராக நீங்கள் இருக்கின்றீர்களா? அதை நிறைவேற்றி வருகின்றீர்களா? இந்த கேள்வி முக்கியமானது. அல்லாஹ் எனக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அதை நான் நிறைவேற்றி விட்டேனா? அதேபோன்று கழிந்த வருட ரமதான்கள் ஒவ்வொன்றிலும் நோன்பை நான் முழுமையாக நோற்று விட்டேனா? கேள்வியை கேளுங்க. அனைத்து நோன்புகளையும் நான் நிறைவாக அவைகளை நோற்றுவிட்டேனா? அதேபோன்று வாழ்நாளில் ஒருமுறை கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டீர்களா இல்லையா? அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா? கேள்விகள் மிக முக்கியமானவைகள். எல்லோரும் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை இதில் வைங்க. ஷைத்தான் தூக்கத்தை கொண்டு வந்தாலும் தடுத்துக்கோங்க தூக்கத்தை. அதாவது அடுத்த கேள்வி, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவரா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவரா, அல்லது அதில் குறை செய்கிறீர்களா, அதில் குறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? பெற்றோருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கின்றீர்களா? ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீரா. பெற்றோருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அதே போன்று அல்லாஹு தஆலா எந்த இரத்த உறவுகளை எல்லாம் பேணுமாறு சொன்னானோ அந்த இரத்த உறவுகளை நீங்கள் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா இல்லையா? முக்கியமான கேள்வி. அந்த இரத்த உறவுகளை பேணி நடக்கின்றீர்களா இல்லையா? உங்களுடைய அல்லாஹ் பேணுமாறு சொன்ன இந்த இரத்த உறவுகளில் யாராவது ஒருவரோடு நீங்கள் பகைமை பாராட்டுகிறீர்களா, அல்லது நீங்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி முக்கியமானது. என்றால் அல்லாஹு தஆலா சேர்ந்து வாழச் சொன்ன எந்த உறவையும் முறிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நன்றா புரிஞ்சுக்கோம். அல்லாஹ் சேர்ந்து வாழச் சொன்ன எந்த ஒரு உறவையும் துண்டிப்பதற்கோ முறிப்பதற்கோ நமக்கு என்ன அதிகாரம் இல்லை. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று நீங்கள் உங்களுடைய இரத்த பந்துக்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் உதவுவது அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை நோக்காக கொண்டா இல்லையா? இரத்த உறவினர்கள், பெற்றோர்கள், இவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உபகாரமும் உதவியும் இறை திருப்தியை நோக்காக கொண்டு நீங்கள் செய்கின்றீர்களா, அல்லது அவர்கள் உங்களுடைய காலுக்கு கீழே வர வேண்டும், அல்லது அவர்கள் ஏதோ பணிந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கிறீர்களா? மிக முக்கியமான கேள்வி. அதே போன்று உங்களுடைய அண்டை வீட்டார்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்களா? மூமின் என்ற அந்த உயரிய அந்தஸ்தை பெறுவதற்கு இது மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த இரத்த உறவுகளுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களா? உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அதே போன்று நறுமை சகோதரர்களே, நீங்கள் ஒரு நட்பை பாராட்டுகிறீர்கள், நீங்கள் ஒரு நண்பனை தெரிவு செய்கிறீர்கள், அந்த நண்பனும் நட்பும் அது அல்லாஹ்வுக்காக இருக்கின்றதா அல்லது உலகியல் நோக்கத்துக்காக அமைந்திருக்கிறதா? நீங்க ஒருவரை நண்பனாக எடுத்திருக்கிறீங்க, அந்த நட்பை நீங்கள் பேணுகிறீர்கள், இந்த நட்பு அல்லாஹ்வுக்காக அமைந்திருக்கிறதா அல்லது வேறு நோக்கங்களுக்காக உள்ளதா? இந்த கேள்வி மிக முக்கியமானதாகும். அல்லாஹ்வுக்காக இருந்தால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தை மறுமையில் உங்களுக்கு தருவான். அதே போன்று நீங்கள் நட்பு பாராட்டக்கூடிய நண்பர்கள் தவறான பழக்கங்கள் உடையவர்களா, அல்லது உங்களை தவறின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடியவர்களா, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமான இடம். அவர்கள் உங்களை பாவங்களுக்கு இழுத்துச் செல்பவர்கள் என்றால் நீங்கள் அவர்களை நன்மைக்கு கொண்டு வர முயல வேண்டும். முடியவில்லையா, உங்களை அவர்கள் அழித்து விடுவார்களா, நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது தீனார், திர்ஹம், காசு பணம் எல்லாம் செல்லுபடியாக அந்த நாளைக்கு முன்னால் கணக்குகளை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உங்களுடைய நஃப்ஸிடம், அதாவது என் மூலம் யாராவது அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, என் மூலம், எனது வார்த்தையின் மூலம், எனது செயலின் மூலம் யாராவது அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, யாருடைய உரிமையாவது நான் பறித்திருக்கிறேனா? முக்கியமான கேள்வி. யாருடைய உரிமையாவது நான் பறித்திருக்கிறேனா? அந்த உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, மறுமையுடைய நாள் என்பது, அதாவது மனிதன் எந்த அளவுக்கென்றால் இந்த உலகத்தில் எந்த உறவுகளை எல்லாம் பேணுவானோ அந்த உறவுகளை பணயம் வைத்தாவது தன்னை காத்துக்கொள்ள முயல்கின்ற நாள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள். அதேபோன்று நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகிறது என்ற உணர்வோடு தான் பேசுகிறீர்களா? நீங்கள் முன் சென்ற அறிஞர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவாங்கண்டா அதற்குரிய பதிலை தயார்படுத்திக் கொண்டுதான் பேசுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த வார்த்தைக்குரிய பதிலை தயார்படுத்திக் கொண்டுதான் அந்த வார்த்தை வெளிவருகின்ற அளவுக்கு பேணுதலுடையவர்களாக இருந்தார்கள். வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு பேணுதல் இருந்தது, இவ்வளவு பேணுதலோடு செயல்பட்டார்கள். இப்ப நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பதிலை தயாரித்துக் கொண்டுதான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறேனா? இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹு தஆலா அதற்கென்று வானவர்களை நியமித்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு பேசுகிறோமா? அதே போன்று நாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, திருப்தியை பெறுகின்ற வார்த்தைகளைத்தான் பேசுகிறோமா? நமது நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவருகிறது என்றால் அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வெளிவருகின்றதா, அல்லது அவனுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத் தருகின்ற வார்த்தைகள் வெளிவருகிறதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான கேள்விகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நாவை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், முஆதே, இதன் மூலம் பலர் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள், பலர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அதேபோன்று ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா, நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். நஷ்டம் என்றால் நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்கின்ற அமல்களை எல்லாம் வேறொரு அக்கவுண்ட்ல நாங்கள் சேர்க்கிறோம். என்ன செய்யறோம்? நாங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கின்ற அமல்களை, இபாதத்துகளை என்ன செய்யறோம்? அதில் வேதனை என்று சொன்னா, நமக்கு நாம் யார் மீது கோபம் கொண்டு வெறுப்பு கொண்டிருக்கிறோமோ அவன் அக்கவுண்ட்ல தான் சேர்க்கிறோம். நாங்கள் யார் நமது எதிரியோ, நமது கோபத்துக்கும் வெறுப்புக்கும் உட்பட்டவனாக இருக்கிறானோ அவன் அக்கவுண்ட்ல தான் சேர்க்கிறது. அருமையான சகோதரர்களே, இதிலிருந்து இன்று யாருமே விடுபடவில்லை என்கின்ற அளவுக்கு இந்த புறம் என்பது எப்படி ஆகிவிட்டது என்றால், நீங்க மக்கள் எடுத்து பாருங்க, மக்களோடு மக்களுடைய உரையாடல்கள், மக்களுடைய சந்திப்புகள் உள்ள பேச்சுக்கள் எல்லாம் என்னல்ல, மார்க்கத்தை பற்றிய பேச்சு இல்லை. மார்க்கம் என்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சு சாப்பாடு கொடுத்து பேசினாதான் மார்க்கம். மார்க்கம் என்பது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து உணவு கொடுத்து பேசினால்தான் மார்க்கம். ரெண்டு பேருக்கும் அந்த நபித்தோழர்கள் சொல்வார்கள், எப்படி வாருங்கள், நாம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். இப்படி யாராவது சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையில? நபித்தோழர்கள் எப்படி சொல்வார்கள்? வாருங்கள், நாம் உட்கார்ந்து அமர்ந்து நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். வெளியே வைத்து பேசுங்க. அதாவது ஈமானை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்காக உட்காருவதற்கு அழைப்பாங்க. இப்படி நாங்கள் யாராவது எமது வாழ்க்கையில எத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்திருப்போம்? ஒரு 30, 40, 50 வருடங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க யாராவது எங்க நண்பர் அழைத்து வாங்க, நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், குர்ஆனில் இருந்து சில வசனங்களை படிப்போம், சில ஹதீஸ்களை படிப்போம், இப்படி ஏதாவது நிகழ்வு வந்திருக்குதா? எனவே நறுமையான சொல்லு, புறம் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் கை செய்தும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் பிறரை பற்றி கோல் சொல்பவர்களாக இருக்கிறோமா? மிகப்பெரிய ஆபத்து. கோல் சொல்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். நறுமை சகோதரர்களே, இறை திருப்தி நோக்கமாக வந்தால் இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எப்ப இறை திருப்தி நோக்கம் என்ற அந்த அடிப்படை இழந்து விடுவோமோ இந்த பாவங்கள் எல்லாம் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதேபோன்று உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய உரிமைகளை பேணுகின்றீர்களா? இந்த உரிமைகளை ரசூலுல்லாஹ் உயிர் பிரிகின்ற நேரத்தில் கூட, அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுங்கள், அடிமைகளுடைய உரிமைகள் அவைகளை பேணுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்மிடமிருந்து யாருக்கு உரிமைகள் போய் சேர வேண்டுமோ அவர்களுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கிறோமா? அதே போன்று நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவது ஹலாலான முறையிலா? நறுமை சகோதரர்களே, முக்கியமான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாத்தி அலன் நாசி ஜமான், மக்களிடம் ஒரு காலம் வரும், அவன் பணம் ஹலாலான வழியில் வருதா ஹராமான வழியில் வருதா என்பதை எல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான். அதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் இருக்காது, அந்த அளவு பிஸி ஆயிடுவான், உலகத்தில் மூழ்கி விடுவான், உலகத்தின் மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டு விடும். பாக்குறோமா இல்லையா? நான் பொருளாதாரத்தை ஈட்டுவது ஹலாலான முறையிலா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பசியோடு குடித்த அந்த பால் கோப்பையை எப்படி வெளியேற்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இது எனது உயிரோடு, எனது உயிர் மூச்சோடு தான் இந்த பால் எனது உடலிலிருந்து வெளியேறும் என்றாலும் நான் விட்டிருக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், ஹராமான வழியிலே அது எனது உடலுக்குள் சென்று விட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போன்று நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், இவைகளை நாம் உரிய முறையிலே பதிய வைத்திருக்கிறோமா? அவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அதற்குரிய முயற்சிகளை செய்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஹராம் ஹலாலை பற்றி ஒரு போதிய ஒரு தெளிவோடு நாம் இருக்கிறோமா? ஹராம் ஹலால் இதை பற்றி ஓரளவு தெளிவு நமக்கு இருக்கிறதா? மிக முக்கியமானது இந்த தெளிவு. அதே போன்று அல் குர்ஆன், உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடிய அல் குர்ஆன், பிரகாசமாக்கக்கூடிய அல் குர்ஆன், அதாவது உள்ளத்தினுடைய வசந்தம், உள்ளத்தினுடைய நிம்மதி, இப்படி எல்லாம் குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனோடு உள்ள எனது தொடர்பு என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குர்ஆனை கடைசியாக நீங்க எப்ப தொட்டீங்க? வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்டேட் எல்லாம் உடனே உடனே என்ன செய்யுது, அதெல்லாம் பார்க்கிறோம். அதில் நாங்கள் டைம் கொடுக்கறது இல்லை. குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸன அல் ஹதீஸ் கிதாபன், அல்லாஹு தஆலா அழகான செய்திகளை கொண்டு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறான். அந்த செய்திகள் என்ன செய்யும் என்றால், ஒரு மூமினுடைய உடலை எல்லாம் சிலிர்க்க செய்கின்ற செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் ஓதக்கூடிய வளமை உடையவர்களாக இருக்கிறீர்களா? குர்ஆனை ஒரு நாளைக்கு இத்தனை வசனங்கள் இத்தனை பக்கம் ஓதுகிறேன். அருமை சகோதரர்களே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த பாக்கியத்தை இழந்தவன் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியத்தை இழந்தவன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த பாக்கியத்தை இழந்தவன் வாழ்வில் பெரும் ஒரு பகுதியை இழந்தவன். அவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பிக்குரியவர்களே, நபி தோழர்கள் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, எப்ப குர்ஆனை கற்றாங்க? சிலவங்க என்ன சொல்றாங்க, என்னமோ கபர்ல இருக்கிற மாதிரிதான் அவனோட பேச்சு இருக்குது. இப்ப என் லைஃப்ல எல்லாம் முடிஞ்சு, இந்த லைஃப்ல இப்ப என்னது, அனைத்தும் முடிந்து விட்டது, ஒன்றும் முடியல. அவர் உயிரோடு தான் இருக்கிறார், என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் நபி தோழர்கள் எத்தனை வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள், எப்போது இஸ்லாத்தை கற்றார்கள், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நறுமை சகோதரர்களை, அறிஞர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் எதுவரை கல்வியை கற்பீர்கள்? சொல்கிறார்கள், மௌத்து வரை நாம் கல்வியை கற்போம் சொன்னார்கள். மரணம் வரை நாம் கல்வியை கற்போம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப அல் குர்ஆனை ஒரு நாளைக்கு அதுல ஒரு பக்கம் இரண்டு பக்கம் எனது வாழ்க்கையில் அந்த ஓதக்கூடிய பழக்கம் இல்லை என்றால் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியவான். அல்லாஹுடைய கலாம் குறைந்த அளவு ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? குறைந்த ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, இப்படி முடிக்கக்கூடிய ஒரு வளமையாவது என்னிடம் இருக்கிறதா? இந்த கேள்வி நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனை உரிய முறையில் எனக்கு ஓத தெரியுமா தெரியாதா? தெரியாவிட்டால் நாம் உடனே அதற்குரிய முயற்சியில் இறங்க வேண்டும். நாம் மிகப்பெரிய நஷ்டம் என் அருமை சகோதரர்களே. அந்த பாக்கியத்தை இழப்பது ஒரு பெரும் நஷ்டம் என குர்ஆன் மறுமையில் நமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். அப்படிப்பட்டது அல் குர்ஆன். நாம் எந்த சொத்து செல்வங்களுக்கு பின்னால் செல்கிறோமோ அவைகள் நம்மை விட்டுவிடும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனை ஒரு நாளைக்கு அதில் ஒரு 5 அல்லது 10 வசனங்களை விளங்குகிறோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அருமை சகோதரர்களே, குர்ஆன் இருக்கிறது அற்புதமானது. நீங்க ஒரு கவலையோட உங்களோட வாழ்க்கையில் ஒரு கவலை கஷ்டம் துன்பத்தோட நீங்க போயிட்டு குர்ஆனை திறந்து பாருங்க, அந்த வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த குர்ஆனுடைய வசனம் எப்படி இருக்கும், உங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்கும், உங்களை ஆறுதல் படுத்தும். அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள், ரப்புடைய வார்த்தைகள். சுபஹானல்லாஹ், இந்த இன்பங்களை நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலனா பெரும் நஷ்டவாளர்கள், நாங்கள் பெரும் நஷ்டவாளர்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் பாவத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் உண்மையாக தௌபா செய்து விட்டீர்களா? செய்த ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் உண்மையாக தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டீர்களா? இப்ப நாங்க கரண்ட்ல ஏதாவது பாவங்கள் நம்மிடம் இருக்குதா? இதுதான் முக்கியமானது. எந்த பாவம் என்னிடம் இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். என்னிடம் இப்ப கரண்ட்ல எந்த பாவம் என்னிடம் இல்லை, நான் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து விட்டேன். இந்த நிலையா இல்லை, எனக்கு சில பாவங்களை விட முடியாம இருக்கு, சில பாவங்களுக்கு நான் செய்து அடிமையாகி விட்டேன், அதை என்னால் விட முடியாமல் இருக்கிறது, இந்த நிலையில் இருக்கிறோமா? நவுது பில்லா, மௌத்து வரக்கூடாது, இந்த நிலையில் மௌத்து வந்துவிடக்கூடாது. எல்லா பாவங்களுக்கும் நான் தௌபா செய்து விட்டேன், அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நிமிடம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் அனைத்து பாவங்களுக்கும் தௌபா செய்து விட்டேன், என்னிடம் எந்த பாவம் இல்லை. நறுமையான சகோதரர்கள், இது மிக முக்கியமானது. அதே போன்று நீங்கள் ஒரு தவறை ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உள்ளத்தால் கவலைப்படுகிறீர்களா? இது முக்கியமான இடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒருவருடைய உயிர் பிரிந்து விட்டால், மரணித்து விட்டால் என்ன செய்யறோம்? அனைவருமாக கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. ஆனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதைவிட கவலைப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. என்னவென்றால்,
அவனுடைய உடலில் உயிர் இருக்கிறது, ஆனால் உள்ளம் மரணித்து விட்டது. மாத்தல் கல்ப், அவனுடைய உடல்ல உயிர் இருக்குது ஆனால் உள்ளம் மரணித்து விட்டது. அவனை விட இது இது இவன் பயங்கரமானவன். மவுத்து சொன்ன அதுக்கப்புறம் எந்த கடமையும் இல்லை. இங்க அப்படி இல்லை, எங்க என்னது, அவனுடைய உடல்ல உயிர் இருக்குது ஆனால் உள்ளம் மரணித்து விட்டது. இன்று நிறைய பேருடைய நிலை அதுதான். இன்று நிறைய பேருடைய நிலை என்ன, உள்ளம் மரணித்து விட்டது. நவூது பில்லா. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எதுவென்றால், ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் எதென்றால், ஒரு பாவத்தை அவன் செய்து அதை அவன் உள்ளத்தால் அதற்காக வேதனைப்படவில்லை என்றால், அந்த தவறுக்காக பாவத்தை உள்ளத்தில் அவனுக்கு ஒரு வேதனை வரவில்லை என்றால், அது அவன் அள வேண்டிய கண்ணீர் வடிக்க வேண்டிய இடமே அவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது. மாத்தல் கல்பு, உள்ளம் மரணித்து விட்டதேன். உண்மையில் எந்த உள்ளத்தில் கொஞ்சமாவது உயிர் இருக்குமோ அவன் தான் என்ன செய்வான், அந்நதாமா என்றால் கவலைப்படுதல், அந்த பாவத்தை எண்ணி வேதனைப்படுதல். அறிஞர்கள் சொல்வார்கள், பாவத்தை விட கூடியது பாவத்தை எண்ணி வேதனைப்படாமல் இருப்பது. பாவத்தை விட எது கூடியது, அந்த பாவத்தை எண்ணி வேதனைப்படாமல் இருப்பது அதை விட கூடியதுன்னு சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்நதாமா, அந்த பாவத்தை எண்ணி வருந்துகின்ற கவலைப்படுகின்ற உள்ளம் உயிரோடு இருக்கிறது. எப்ப இதை ஒருத்தன் இழக்கிறானோ, நஊது பில்லா, அவன் கண்ணீர் வடிக்க வேண்டிய இடம் அது. நமது உள்ளத்துடைய நிலையை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம், நாம் சிந்திக்க வேண்டும். என்னாலுமே சகோதரர்களே, லுஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக நானும் நீங்களும் இருக்கிறோமா? லுஹாவுடைய தொழுகை என்பது நமது இந்த உடலினுடைய மூட்டுகளுக்கு நாம் செய்கின்ற சதக்காக்கள், ஒவ்வொரு நாளும் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய அந்த சதக்காக்களுக்கு சமப்படுத்தி விடுகின்ற ஒரு தொழுகை துஹாவுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் முற்பகலில் 4 ரகாத்துகளை தொழுதால் அந்த நாளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். அந்த நாளுடைய கடைசி வரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவ்வளவு சிறப்பான தொழுகை இந்த துஹாவுடைய தொழுகை. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இரவில் வித்ருடைய தொழுகை, அதிலும் குறிப்பாக பிந்திய இரவு இருக்கிறது. பிந்திய இரவு, அந்த பிந்திய இரவில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவராக நீங்கள் இருந்தால் மிகப்பெரிய பாக்கியம். அந்த பிந்திய இரவில் எழுந்து நீங்கள் 2 ரக்அத் தொழுகிறீர்கள், அது மிகப்பெரிய பாக்கியம். பிந்திய இரவில் நீங்கள் எழுந்து வித்திரை தொழுதால் அது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? குறைந்த அளவு வித்திரை நாம் இரவில் தொழக்கூடிய அந்த பழக்கம் என்னிடம் உங்களிடம் இருக்கிறதா? இந்த கேள்வியை கேளுங்க நறுமை சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கரம் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடியவரா? கடைசியா நீங்க எப்ப பிரார்த்தனை செஞ்சீங்க? கடைசியா நீங்க எப்ப துவா செஞ்சீங்க? இருக்கரம் ஏந்தி கடைசியாக எப்போது பிரார்த்தித்தீர்கள்? நறுமை சகோதரர்களை, துஆ அல்லாஹோடு நம்மை தொடர்படுத்துகின்ற மிகப்பெரிய ஆயுதம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் துஆ. பத்ர் நாளை பத்ருடைய போர்க்களம் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இரவு முழுவதும் துஆவில் இருந்தார்கள், பிரார்த்தனையில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். துஆ நறுமை சகோதரர்களே. அதே போன்று நாம் காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், அந்த துஆக்களை ஓதி வருகின்ற வளமை, அதில் குறைந்தது சிலதுக்காவது நம்மிடம் ஒரு பங்கு இருக்கிறதா? காலை மாலை ஓதக்கூடியவைகள் இவைகள் எல்லாம் நமக்கு மறைமுகமாக அல்லாஹுடைய அருளை பெற்று தருகின்ற, நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அதே போன்று நமது அன்றாட வாழ்வில் ஓதுகின்ற துஆக்களில் நம்மிடம் எந்த அளவு கவனம் இருக்கிறது? அன்றாட வாழ்வில் நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் நம்மை இன்னல்களிலிருந்து நெருக்கடிகளிலிருந்து பாதுகாக்கும். அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உரிய இஸ்லாமிய வழிகாட்டலை கொடுக்கக்கூடிய பெற்றோராக இருக்கிறீர்களா? அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களை, மறுமையில் சுபஹானல்லாஹ் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை சுவர்க்கத்தில் உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படும் போது அந்த பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அவர்கள் கேட்பார்கள், இது நான் செய்த அமல்களில் இல்லையே இந்த அந்தஸ்துகள், நான் செய்த அமல்களின் மூலமாக இந்த அந்தஸ்து உயர்த்தப்படவில்லையே என்று அந்த பெற்றோர்கள் கேட்கும்போது சொல்வார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், இது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக செய்த இஸ்திஃபார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செய்த இஸ்திஃபார்கள். அப்படியான ஒரு பிள்ளையை நாம் வளர்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான்கள். அப்படியான பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை என்றால், இன்று நீங்க எடுத்தீங்கன்னா அதிகமான பிள்ளைகள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி அவருடைய நிலை இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலையிலே பலருடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே,
அதாவது ஒரு மனைவி கணவனுடைய திருப்தியை விட அல்லாஹ்வுடைய ரப்புடைய திருப்தியை முற்படுத்தி செயல்படக்கூடியவளாக இருக்கிறாளா? கணவனுடைய திருப்தி என்பதும் முக்கியமானது, ஆனால் கணவனுடைய திருப்தி என்பது ரப்புடைய திருப்தி முதன்மையானதாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு கணவனிடம் மனைவியுடைய திருப்தியை விட ரப்புடைய ரப்பை திருப்திப்படுத்துவது என்பது முதன்மையாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், அதான் சொன்னவுடன் வெளியேறி விடுவார்கள். இவர் அதான் சொன்னவுடன் உள்ளுக்கு வருவார். இவர் அதான் சொன்ன உள்ளுக்கு வருவார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த திருப்தி, இந்த இறை திருப்தி என்பதுதான் ஒரு இஸ்லாமிய வீட்டினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கணவனுடைய மனைவியுடைய இருவருடைய நோக்கமும் இறை திருப்தியாக இருக்க வேண்டும். அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, உங்களுடைய வீட்டினுடைய நிலை அவைகள் இஸ்லாமிய இல்லங்களாக அல்லாஹுடைய திருப்தியை பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற அல்லாஹுடைய ரஹமத்துடைய வானவர்கள் வருகை தருகின்ற வீடாக உங்களுடைய வீடுகள் இருக்கின்றதா? நினைச்சு பாருங்க, இவைகள் மிக முக்கியமான கேள்விகள். என்ற அந்த அழுக்குகள் நமது வீடுகள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாழ்நாளில் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்குதா? அல்லாஹுடைய தீனுக்காக நீ ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்குறீங்களா உங்களோட நேரத்தில்? இது மிக முக்கியமானதாகும். அதே போன்று அல்லாஹுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக அதனுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய பங்களிப்பு என்ன? அல்லாஹுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழுகிறீர்களா? அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் என்னுடைய உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற உணர்வோடு நாம் வாழ்கிறோமா, செயல்படுகிறோமா? எனவே நான் இந்த கேள்விகள் என்பது இவைகள் மொத்தமாக இஸ்லாம் அல்ல, நான் சிலவற்றை தொகுத்து உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் என்ன செய்ய, நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறீங்க என்பதை இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். இரவுல தூங்க போறீங்க, ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்க, மிச்ச நேரம் தேவைப்படாது, ஒரு 5 நிமிடம். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, ஒரு நாளுடைய சூரியன் மறைகிறது, எனது நன்மைகளில் எதையும் அந்த நாள் அதிகரிக்கவில்லை, எனது ஆயுள்ள ஒரு நாள் குறைந்திருக்கிறது, ஆனால் நன்மையில் எதையும் நான் அதிகப்படுத்தவில்லை என்றால் அது எனக்கு மிகவும் கவலை அளிக்கும் நாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களோட லிஸ்ட்ல, உங்களோட வாழ்நாள்ல உங்களுக்கு கவலை அளிக்கிற நாள் எது? எந்த நாள் உங்களுக்கு கவலை அளித்தது? ஃபஜ்ருடைய தொழுகை தவறிவிட்டது என்பதற்கு கவலைப்பட்டிருக்கிறோமா எப்போதாவது? நினைச்சு பாருங்க, ஒரு தொழுகையுடைய ஜமாத் தவறிவிட்டது என்பதற்காக கவலைப்பட்டிருப்போமா? ஒரு நன்மையை செய்ய முடியாமல் போய்விட்டது என்பதற்காக கவலைப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் உள்ளதை தான் பார்க்கிறான், அதான் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலாக்கின் யன்ளுருல்லாஹு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தையும் செயல்களையும். அப்ப அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடத்தை சுத்தமா வைக்க வேணுமா இல்லையா? அல்லாஹ் பார்ப்பது எதை? உள்ளத்தை. அப்ப உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான்டா, அல்லாஹ் என்ன பார்ப்பான்? இவன் உண்மையானவன், உண்மையாக இவனுக்கு கவலை வருதா? ஒரு தொழுகையுடைய ஜமாத் தவறிவிட்டது என்பதற்கு உண்மையில் கவலைப்படுகிறானா? அல்லாஹ்வுக்கு தெரியுமே, ரப்புக்கும் ஆலம் பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களை விட அல்லாஹ் மிக அறிந்தவன். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அதாவது நாம் உள்ளத்தால் உண்மையில் கவலைப்பட்டால் அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? இவன் உண்மையில் கவலைப்படுகிறான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா உண்மையில் நாங்கள் கவலைப்படலண்டா, அப்ப ரப்புக்கு அதுவும் தெரியும், என்னிடத்தில் உண்மையில் இதில் கவலை இல்லை, நன்மைகளை தவறவிடும் போது என்னிடம் கவலை வருவதில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அதாவது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்றால், ஒரு வருடம் நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது என்றால் நமது செயல்களை சீர்திருத்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த தலைப்பிலே நான் அவசரமாக உங்களுக்கு இதில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, நறுமை சகோதரர்களே, முக்கியமான இடம், அதாவது இதில் நாம் படிப்பினை பெற வேண்டிய இடங்களிலே அடுத்ததாக முக்கியமாக நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த முக்கியமான அந்த ஹிஜ்ரத் என்ற பயணம். அது அந்த தலைப்பை விரிவாக இங்கே நாம் பேசுவதில்லை. ஹிஜ்ரத்தை நான் உங்களுக்கு சுருக்கி அதனுடைய முக்கியமான பகுதியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் முதலாவது தனது உள்ளம் இருக்குதானே, தனது உள்ளம், அவருடைய உள்ளம் பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இது முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய உடல் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அந்த ஹிஜ்ரத்தை செய்தால்தான் அந்த ஹிஜ்ரத்தை செய்யலாம். அடுத்த ஹிஜ்ரத் இருக்குதே, மிகப்பெரிய தியாகத்தோடு செய்தார்களே. மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கும் செய்யப்பட்ட ஹிஜ்ரத் இருக்கிறதே, அந்த ஹிஜ்ரத்தை செய்ய முடியும். அப்படி ஒரு ஹிஜ்ரத் கிடையாது. ஆனால் இப்ப வந்து நாம் வாழக்கூடிய சூழல் அப்படி ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் அந்த ஹிஜ்ரத்தை எப்போது செய்யலாம் என்றால், நாம் நமது உள்ளத்தால் பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதை செஞ்சிட்டோம்டா அது முடியும். இது முக்கியமான இடம். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, அவரை மறந்துடுவார். அவர் எங்க இருக்கிறான்னு அவருக்கு தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரன்னு அவருக்கு தெரியாம பேசிக் கொண்டிருப்பார். அவர் முதலாவது தனது நிலை என்ன அப்படின்றது அவர் என்ன செய்யணும், அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிருக்கு கொடுத்த அற்புதமான விளக்கத்தை பாருங்க. புகாரியுடைய ஹதீஸ், முஹாஜிர் என்றால் யார், ஹிஜ்ரத் செய்தவர் என்றால் யார் என்றால், மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு, யார் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் தான் முஹாஜிர். அல்லாஹ் இவற்றை ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலிருந்து அவர் முதலில் ஹிஜ்ரத் செய்யணும். அவருடைய வீடு, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஹிஜ்ரத் செய்யணும். எனது வீடு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், எனது பிள்ளைகள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், எனது மனைவி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், நான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். எதிலிருந்து, அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து, பாவங்களிலிருந்து. ஹிஜ்ரத் செய்யலண்டா அந்த அடுத்த ஹிஜ்ரத் முடியாது. நினைச்சு பார்க்கமே அந்த ஹிஜ்ரத். எனவே நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃதல் என்று கேட்கப்படுகிறது. நசாயுடைய ஹதீஸ், ஹிஜ்ரத்தில் எது மிகச் சிறந்தது, எவ்வளவு முக்கியமான கேள்வி. ஹிஜ்ரத்தே சிறந்தது கேட்கப்படுது. ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃதல், ஹிஜ்ரத்தில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அன் தஹ்ஜுர மா கரிஹ ரப்புக அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இவற்றை வெறுக்கிறானோ அதிலிருந்து நீ செய்கின்ற ஹிஜ்ரத் தான் மிகச் சிறந்தது. அல்லாஹ் எவற்றை வெறுக்கிறானோ, அல்லாஹ்வுடைய வெறுப்பை எந்த செயல்கள் சம்பாதித்து தருமோ அதிலிருந்து நீ முதலில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு ஹிஜ்ரத் இல்லை, அந்த ஹிஜ்ரத் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் எந்த ஹிஜ்ரத் இருக்கிறது என்று சொன்னால், நெருக்கடியான சூழல்ல ஒரு நாட்டை விட்டு இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு போகக்கூடிய ஹிஜ்ரத் இருக்குது. அதற்கு முன்னால அல்லாஹ் சொல்றானே, வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி, யார் ஜிஹாத் செய்கிறாரோ என்ன, அவர் என்ன செய்யணும், முதலாவது அவர் அந்த ஜிஹாத் என்பது தனக்குரிய ஜிஹாதாக, அவர் ஒரு ஜிஹாத் ஒரு முயற்சி செய்கிறாரா, அது தனக்குரிய முயற்சியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், அவர் தன்னில் அவர் என்ன செய்ய வேண்டும், சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ் க ஹிஜ்ரத்தின் இலை என்று சொன்னார்கள். குழப்பங்கள் நிறைந்த ஃபித்னாவுடைய காலத்தில், குலைகள் நிறைந்த குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் வணக்கமும் என்பால் ஹிஜ்ரத் செய்து வருவது போன்றாகும் என்று சொல்லாங்க, சொன்னாங்க. முஸ்லீம்ல வர ஹதீஸ், குழப்பங்கள் நிறைந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கமும் என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவது போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்ற அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்களால் கண்ணீர் வழிகின்ற அளவுக்கு தியாகம். அந்த தியாகத்தில் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மூவத்தால பதிவாகக்கூடிய செய்தி, உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் மக்காவுக்கு வந்து சொல்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு இரண்டு ரக்காத்துகள் தான் தொழுகை நடத்துறாங்க, அவங்க இமாமா இருந்து தொழுகை நடத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, யா அஹ்ல மக்கா அதிம்மு சலாத்தக்கும் ஃபஇன்ன கௌமு சஃபரின் என்று சொல்றாங்க. மக்காவாசிகளே, உங்களுடைய தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், நாம் பிரயாணிகளாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு எங்குள்ளவங்க, எங்குள்ளவங்க மக்காவாசி, அவர்கள் மக்காவாசி, குரைஷியை சேர்ந்த அந்த அந்த வம்சத்தை சேர்ந்த, அந்த பகுதியைச் சேர்ந்த, சுபஹானல்லாஹ், மக்காவை சேர்ந்தவர். மக்காவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தொழுகையை முழுமைப்படுத்துங்கள், நாம் பிரயாணிகள் என்று சொல்வதாக இருந்தால் இது எது, ஹிஜ்ரத். இது என்னது, ஹிஜ்ரத் உருவாக்கியதான் இது, இந்த கோடு. ஹிஜ்ரத் என்பது என்ன செய்துவிடும் என்று சொன்னால், எந்த இடத்தை நோக்கி நகர்கிறாரோ அனைத்தையும் துறந்து விடுவார். அவர் அவர் வளர்ந்த பூமி, அவர் விரும்பியது, அவர் பழகியது அனைத்தையும் விட்டு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தியாகம் தான் ஹிஜ்ரத். பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக எதையும் அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் ஹிஜ்ரத்துடைய படிப்பினை. அல்லாஹுடைய தூதருடைய ஹிஜ்ரத்தின் முக்கியமான ஒரு படிப்பினைக்குரிய இடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சவுருடைய குகையிலே இருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பாதங்களை பார்த்தால் யார் ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து விடுவார்கள்,
அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான். நறுமை சகோதரர்களே, என்னென்ன பண்புகளை நாம் எமக்குள் வளர்த்தால் அல்லாஹ் எம்முடன் இருப்பானோ அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன பண்புகளை நமக்குள் வளர்த்தால் அல்லாஹ் எம்முடன் இருப்பானோ அந்த பண்புகளை நாம் வளர்க்க வேண்டும். தக்வா, இறையச்சம், அதே போன்று பொறுமை, அதே போன்று நன்மைகளை செய்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பண்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இவர்களோடுதான் இருப்பதாக சொல்கிறான், மூமின்களோடு இருப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் யாருடன் இருக்கிறானோ அந்த பண்புகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்மிடத்தில் வளர்ந்தால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த தலைப்பிலே அடுத்ததாக, அதாவது இந்த முஹர்ரம் மாதத்திலே உள்ள சிறப்புகளிலே, அதாவது 10வது நாளுடைய நோன்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்நாள் எடுத்தீங்கன்னா அந்த நோன்பு பல படித்தரங்களில் இருந்து அறியாமை கால ஜாகிலிய காலத்தில் மக்காவில் கூட ஆசுராவுடைய நாளில் நோன்பு நோற்றார்கள், அல்லாஹுடைய ரசூலும் நோன்பு நோற்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நோன்பை ஏவினார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க சொல்லாங்க, அந்த நோன்பை சஹாபாக்களுக்கு ஏவினார்கள். யூதர்கள் அந்த நாளில் நோன்பு இருப்பதை பார்த்தார்கள். கேட்கும்போது சொல்கிறார்கள், இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் நம்பிக்கை கொண்ட பனு இஸ்ரவேலர்களையும் அந்த அநியாயக்கார கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள், அவனை மூழ்கடித்த நாள், அவனுடைய படையை மூழ்கடித்த நாள் தான் இந்த நாள். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நாமும் நோன்பு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை விட மூசாவுக்கு மிக தகுதியுடையவர்கள் நாம். எனவே நபி தூதர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நோன்பை கட்டளையிட்டார்கள். அதற்காக ஒரு அறிவிப்பாளரை மதீனா முழுவதும் அனுப்பினார்கள். அந்த நாளிலே நோன்பு இருக்குமாறு ஏவினார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபிய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நாளில் நோன்புக்காக அந்த நோன்பை அவர்கள் விடுகின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும் போது விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவருடைய கவனங்களை திருப்பி நோன்போடு அவர்களை வைத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எப்போது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நோன்பை விரும்பியவர்கள் நோற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் விட்டுவிடலாம் என்ற அந்த சட்டம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சட்டத்தை சொன்னார்கள், யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள் யார் சொல்றதான்னு சொல்லும் போது, அடுத்த வருடம் 9வது நாள் நோன்பு இருப்போம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் அதற்கு முன்னால். எனவே 9வது நாள், 10வது நாள், 2 நாட்கள் நாம் நோன்பு வைப்பது சுன்னாவாக இருக்கிறது. ஆனால் 10வது நாளுடைய நோன்பின் சிறப்பை பொறுத்தவரை யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு அது பரிகாரம், சிறு பாவங்களுக்கு பரிகாரம். அல்லாஹு தஆலாவுடைய அருள் வாயல்களையும் மன்னிப்பையும் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்வை மறுபடியும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான். பாருங்க, துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி அந்த 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். இந்த நோன்பு கடந்து சென்ற 1 வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்றால் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் திரும்ப திரும்ப தருகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களிலிருந்து மீண்டு ஒரு உண்மையான அடியானாக எமது வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அதற்குரிய அவகாசங்கள் தான் இவைகள் ஒவ்வொன்றும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த 10வது நாளுடைய நோன்பை, அதே போன்று 9வது நாளுடைய நோன்பை நாம் நோற்பதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர்களுடைய அந்த சுன்னாவை நாம் நிறைவேற்றியவர்களாக மாறுவோம். அதே போன்று பிதுஅத்துகள், இந்த முஹர்ரம் மாதத்திலே அரங்கேற்றப்படுகின்ற பிதுஆக்கள், நூதனங்களில் நாம் முழுமையாக விடுபட வேண்டும். அனாச்சாரங்கள், பிதுஆக்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்று தருகின்ற செயல்களிலிருந்து நாம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக ராஃபிதாக்கள், ஷியாக்கள் செய்யக்கூடிய பிதுஆக்கள், அனாச்சாரங்கள், மார்க்க அங்கீகாரம் எதுவும் அவைகளுக்கு கிடையாது. ஹுசைன் ரலி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது, ஒருவர் கொல்லப்பட்டால் கவலையான நிகழ்வுகளில் நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் தருகிறது. 3 நாட்கள் கவலையோடு இருக்கலாம். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதம் 10 நாட்கள் கவலையோடு இருக்கலாம். 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்ய முடியாது, நமக்கு அனுமதி இல்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய மனைவி ஜெய்னப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அவருடைய சகோதரர் மரணித்து விடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 3 நாட்கள் கழிகிறது. அவர்கள் வாசனை திரவியத்தை கொண்டு வருமாறு சொல்லி அதை தடவி கொள்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு வாசனை திரவியத்துக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யஹில்லு இம்ராத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கின்ற ஒரு பெண்ணுக்கு ஹலாலாக மாட்டாது 3 நாட்களுக்கு மேல் கவலையோடு இருப்பது, யாராவது மரணித்து விட்டால்.
நான் அதற்காகத்தான் இந்த வாசனை திரவியத்தை பூசினேன், நான் கவலையோடு இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்று சொல்கிறார். இந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகளை செயல்படுத்தியவர்கள். எனவே நேர்மையான சகோதரர்களே, அவை 3 நாட்கள் மாத்திரம்தான் என்ன இருக்கிறது, அந்த அனுமதி இருக்கிறது. எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இப்படியான பிதாக்கள் இருந்து நாம் விடுபட்டு சுன்னாக்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் சுன்னாக்கள் அஃதலுஸ் ஸியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பாகும். அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்று சொன்னார்கள். எனவே அந்த சுன்னத்தான் நோன்புகளை நோற்று அந்த சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக, அதேபோன்று நமது வாழ்வை நாம் பின்னோக்கி பார்த்து அதை நாம் மீள் பரிசீலனை செய்யக்கூடியவர்களாக, அவைகளை சரி செய்யக்கூடியவர்களாக, எந்த இடங்களில் பலவீனங்கள் இருக்கின்றன, எந்த இடங்களில் குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை நாம் இங்குதான் சரி செய்ய வேண்டும். நாம் மரணித்துவிட்டால் அந்த அவகாசங்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.